பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மரம் அடக்கி ஆரம்ப சுகாதார நிலைய திறப்பு விழாவை முன்னிட்டு தாய்சேய் நல பாதுகாப்பும் ஊட்டச்சத்து முறைகள் பற்றிய நிகழ்ச்சி தொகுப்பினை தற்பொழுது நமது பண்பலைகள் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொரு துறையில இருந்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வந்து ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய தாய்சேய் நலம். அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் கர்ப்பிணி பெண்களிலேருந்து எல்லாருக்கும் வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, இங்கே செய்யக்கூட்ட அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு என்னெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க, ஊட்டச்சத்து என்னென்ன மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறத விவரம்லாம் எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பல விவரத்தையும் விவரமாக கூற இருக்காங்க நம்ம கேட்கலாம். மேடம், உங்களுடைய துறையை பற்றி விவரமாக சொல்லலாமே.
வணக்கம். நாங்கள் வந்து அறந்தாங்கி சுகாதார நாவுடி வட்டாரத்தில் மரமடக்கி பிஎஸ்சியில் இந்த தாய்சேய் நலத்தினுடைய சேவையை வந்து செய்கிறதுக்காக ஸ்டால் வச்சுருக்கோம். இந்த ஸ்டாலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்க, அதாவது கர்ப்பிணி தாயிலிருந்து குழந்தைங்கள்லேருந்து அத்தனை பேருக்கும் நாங்களுடைய சேவையை வந்து செய்யணுங்கிறதுக்காக, மக்கள் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்டால் வச்சுருக்கோம். அதில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து ஆரம்ப காலத்திலே வந்து பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து புத்திர மகப்பேர் உதவி திட்டத்துக்கு வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்திலே பதிவு செஞ்சு அவங்களுக்கு நான் ஆர்சிஹெச் நம்பர் முத கொடுத்து அவங்க பர்த்து வந்து என்ட்ரி போடுற மாதிரி நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மூணாவது மாதத்துலேயே நாங்கள் பதிவு பண்ண கையோடவே நாங்கள் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் தவணையாகிய 2000 பணமும், அதுக்கப்புறம் 16 வாரத்தில் வந்து 2000 பணமும் அவங்களுக்கு, அதோட பெட்டகம் ஒன்று கொடுக்குறோம் நாங்கள், அதாவது நியூட்ரிஷன் பெட்டகம் கொடுக்குறோம் நாங்கள். பணம் வந்து 2,000-4,000 பணமும் ஒரு நியூட்ரிஷன் கிட்டு, அதாவது சத்து நிறைந்த பெட்டகம் ஒன்று அவங்க கையில் கொடுத்துட்றோம்.
இப்போ இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து பெட்டகம் கொடுக்குறீங்க ஊட்டச்சத்து வகையிலும் சொல்றீங்க, அதில் என்னென்னலாம் இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுற விஷயமா இருக்குது
அந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தில் வந்து, அதாவது புரோட்டீன்ஸ் மாவு அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ மாவு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அயனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி சிரப்பு, அயன் சிரப்பு வந்து 3 பாட்டில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அயனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் பேரிச்சம்பளம் வந்து 1 கிலோ கொடுக்குறோம். அதன் பிறகு வந்து நெய் வந்து 1/2 கிலோ கொடுக்குறோம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து அதை கலக்கி சாப்பிட்றதுக்காக வேண்டி 1 கப்பு 1 டவல் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து அந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தில் இருக்கும், மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை 3வது மாதம் நிறைவடைந்த கையோடவே நாங்கள் அந்த பெட்டகத்தை கொடுத்து அவங்க வந்து சத்தான பொருள்கள் அனைத்து சாப்பிட்டு பிரசவ நேரத்தில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்கள் இதை முன்கூட்டியே நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறது வந்து முறையான பரிசோதனை செஞ்சு சரியான இடத்துக்கு வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து தாய்சேய் பிரசவத்தை வந்து நல்லபடியாக நடத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரசவம் ஆன கையோட குழந்தை நல பரிசு பெட்டகம்னு சொல்லி 16 பொருட்கள் அடங்கிய பொருள்கள் வந்து நாங்கள் வந்து அம்மாவுக்கு கொடுக்குறோம். அதில் வந்து 16 பொருள் இருக்குது. அதில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பேபி துண்டு கொடுக்குறோம், பேபிக்கான ஆடை கொடுக்குறோம், பேபிக்கான படுக்கை கொடுக்குறோம், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொசுவலை கொடுக்குறோம், பேபி சுத்தமாக இருக்கிறதுக்காக நாக்பின் கொடுக்குறோம், பேபி ஆயில் கொடுக்குறோம், பேபி சோப்பு கொடுக்குறோம், பேபிக்கு ஷாம்பு கொடுக்குறோம், பேபிக்கு சோப்பு டப்பா வந்து பாக்ஸ் வச்சு கொடுக்குறோம், பேபி கிளுகிளுப்பை கொடுக்குறோம், பேபிக்கு வந்து பொம்மை கொடுக்குறோம், பேபிக்கு வந்து நகை வெட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து கை கழுவுறதுக்காக வேண்டி கை கழுவும் திரவம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சோப்பு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து அதாவது லேகியம் சௌபாக்கிய லேகியம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது எல்லாம் சேர்த்த ஒரு பெட்டகம் வந்து சூட்கேஸாக பொருளாக கொடுக்குறோம்.
கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கான உணவு வகைகள், குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கான வந்து பரிசு பெட்டகங்கிற மாதிரி அனைத்து பொருட்களும் வந்து கொடுக்குறதா சொன்னீங்க. இப்போ பொதுவாக வந்து தடுப்பூசி வகைகள் அப்படின்னு எடுத்தால் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான தடுப்பூசியெல்லாம் போடுக்கிறாங்க, அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசிகள் போடப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
தாய்மார்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது 3வது, அதாவது எந்த எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அந்த கர்ப்பம்னு தெரியுதோ அப்போவே வந்து ஃபஸ்ட்டு முதல் தவணை வந்து டிடி வேக்சின் சொல்லிட்டு டெட்டனஸ், டிப்தீரியா டெட்டனஸ்ங்கிற தடுப்பூசி வந்து முதல் ஊசியாக போடுறோம். அதன் பிறகு வந்து 16 வாரத்தில் 2வது தடுப்பூசியும் நாங்கள் போட்டுறோம். அதன் பிறகு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிறந்த உடனேயே 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஹெப்படைட்டிஸ் பிங்கிற தடுப்பூசி வந்து போடுறோம். மாதத்துக்குள்ளே வந்து பிசிஜி தடுப்பூசி, காச நோய் தடுப்பூசி போடுறோம். அதன் போட வந்து விட்டமின் கேயும் நாங்கள் வந்து பிறந்த கையோடவே நாங்கள் விட்டமின் ஏயும் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் போலியோ சொட்டு மருந்து பிசிஜி போடும்போது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 6வது வாரத்தில் அதாவது பெண்டாவேலண்டு, ஃபஸ்ட் டோஸு, ஐபிவி, பிசிவி, போலியோ ரோட்டா இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். அதே மாதிரி ரெண்டாவது தவணையிலையும் வந்து 10வது வாரத்தில் போலியோ ரோட்டா வெண்டா வேலண்டுங்கிற தடுப்பூசி போடுறோம். அதுக்கப்புறம் 3வது தவணையாக 14 வாரத்தில் போலியோ கொடுக்குறோம், ரோட்டா வைரஸ் கொடுக்குறோம் வாய் வழியாக. அதுக்கப்புறம் வந்து 14 வாரத்தில் வந்து போலியோ கொடுக்குறோம், ரோட்டா கொடுக்குறோம், வெண்டா வேலண்டு வந்து தேர்ட் டோஸ் கொடுக்குறோம், பிசிவி கொடுக்குறோம், ஐபிவி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 9 மாதம் நிறைவடைந்து 10வது மாதம் தொடங்கும் போது எம்ஆர்னு சொல்லிட்டு எம்ஆர் தடுப்பூசியும் ஜேஇ தடுப்பூசியும் போடுறோம். 9 மாதம் நிறைவடைந்த பிறகு எம்ஆர் முதல் தவணையும் ஜேஇ முதல் தவணையும் பிசிவி வந்து 3வது டோஸ் ஊக்குவிப்பு டோஸாக நாங்கள் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து 16 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் எம்ஆர் வந்து செகண்ட் தவணையும் ஜேஇ வந்து செகண்ட் தவணையும் போலியோ கொடுக்குறோம், டிபிடி வந்து செகண்ட் டோஸாக நாங்கள் கொடுக்குறோம். 5-6 வயதில் 1வது படிக்கிற குழந்தைங்களுக்கு டிபிடி தடுப்பூசி போடுறோம், 10 வயது குழந்தைங்களுக்கு டிடி வேக்சின் அதாவது டிப்தீரியா டெட்டனஸ் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த தடுப்பூசி போடுறோம். அதுக்கப்புறம் 16 வயதுலையும் நாங்கள் அந்த டிடி வேக்சின் வந்து தடுப்பூசி குழந்தைங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்.
கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற வகையில் வந்து விரிவான வகையில் எடுத்து கூறினீங்க.
இந்த தடுப்பூசி அனைத்தும் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் அனைத்து இடங்களிலும் இந்த தடுப்பூசி பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம். தாய்மார்களாகிய அனைவரும் கலந்து இந்த பயனடையுமாறு கேட்டுக்கொள்வோம்.
தாய்சாய் நலம் மற்றும் குடும்ப நலம் அப்படிங்கிற வகையில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இருக்கணும், மருத்துவ ரீதியான அறிவுரைகள் வழங்கியும், அதோடு இல்லாமல் தடுப்பூசிகள் என்னென்ன காலங்களில் என்ன மாதிரி தடுப்பூசிகள் போட வேணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதிய பெண்களை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்கள் துறையின் சார்பாகவும் எங்களுடைய வட்டார மருத்துவமனையின் சார்பாகவும் அனைவருக்கும் எந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்தாங்கி வட்டாரத்துக்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பூவை மாநகரைச் சேர்ந்த துணை சுகாதார நிலையம் ராஜேந்திரபுரத்தில் எஸ் இந்திராணி கிராம சுகாதார செவிலியராக பணி செய்து வருகிறேன்.
நான் மருத்துவர் கோமதி. இன்று புதுக்கோட்டை மாவட்டம் மரமடைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு விழிப்புணர்வுக்காக, தொற்றா நோய் விழிப்புணர்வுக்காக இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். அதில் என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிடணும், அதாவது எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறக்கான இதெல்லாம் போட்டிருக்கோம். முக்கியமாக உணவுப் பொருள்லாம் வச்சு இது பண்ணியிருக்கோம்.
அதாவது என்ன உணவு சாப்பிடலாம், என்ன உணவு சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்டால் போட்டிருங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூட சொல்லலாமே.
சொல்கிறோம், ஒவ்வொரு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா முதல்ல ஃபஸ்ட்டு செய்கிறதுல வந்து உடற்பயிற்சியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். உடற்பயிற்சி வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது, உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அதிலிருந்து உலர் திராட்சைகள், பாதாம், முட்டை, முந்திரி இந்த மாதிரி எல்லா உணவுகளுமே எடுத்துக்கணும். அது தவிர பழங்கள் எல்லாமே நிறைய எடுக்கணும். பழங்களில் நிறைய நார்ச்சத்துகள் இருக்குது, ஈஸியாக செரிமானம் இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணும். இப்போ யாருமே இப்போ சிறுதானியங்கள் சரியாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே சிறுதானியங்கள் கண்டிப்பாக முக்கியமாக எடுத்துக்கணும். அதில் இருக்க வெள்ளை சோளம், கேழ்வரகு, கேழ்வரகுலாம் அவ்வளோ கால்சியம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கம்பு, மக்காச்சோளம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது நல்லா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோதுமையெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் டயபெட்டிக்ஸ் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருமே அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசி இப்போ அதோட இது எல்லாருக்குமே விழிப்புணர்வு நல்லா இருக்குது, அதனால தான் அதையும் வச்சுருக்கோம். அந்த பச்சை பயிறு, தானியங்கள்லாம் வேக வச்சு சாயந்தரம் டைமில் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிலக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கணும். காய்கறிகளும் நல்லா நிறைய எடுத்துக்கணும். முக்கியமாக பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். நிலத்துக்கடையே இருக்க காய்கறிகளை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய எடுத்துக்காமல் இருக்கணும் நல்லதும். கீரைகள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே கீரைகள் கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போலாம் எல்லாருமே இப்போ நிறைய பேர் நல்லா விழிப்புணர்வு வந்துச்சு, இப்போ நிறைய பேர் வந்து இயற்கை உணவே தேடி போயிட்டு இருக்காங்க, அதையே பின்பற்றுவோம், நல்லா வாழ்வோம். அடுத்து இப்போ செய்யாதவை என்னென்னு பார்ப்போம். நம்ம துரித உணவுகள் முக்கியமாக இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுங்கிறத மெயின் இது. நம்ம ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப லாங் டேர்மாக உட்காந்துட்டு இருக்கிறதே வந்து இது, கண்டிப்பாக நம்ம அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ், குளிர்மானங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இந்த பாம் ஆயில், டால்டா, இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் எடுக்காமல் இருக்கணும். மைதா முக்கியமாக, உப்பு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நாட்டு சர்க்கரைகளாக எடுத்துக்கணும், அஸ்கா அந்த மாதிரி சுகர்ஸ், ரிஃபைன்டு சுகர்ஸ் எடுத்துக்கக்கூடாது. இதே மாதிரி நச்சுத்தன்மை நிகழ்ந்த அந்த சிகரெட், பீடி, மதுபானம் இதெல்லாம் எதுவுமே அருந்தக்கூடாது. மைதாலேருந்து செய்யப்பட்ட உணவுகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இயற்கையான உணவுகளை வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பலவிதமான ஸ்டால்கள்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு துறையும் வந்து மருத்துவத்துறையில் வந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது, இதை வந்து மக்கள் தேடி மருத்துவம் அப்படிங்கிற வகையில் மக்கள்கிட்ட நேரடியாக போய் என்னென்ன விதமான மருத்துவ சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் அவசிய தேவைப்பட்டால் என்ன விதமான உதவிகளும் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல தகவலையும் வந்து ஸ்டால் இன்சார்ஜாக இருக்கவங்க சொல்ல போகிறாங்க, நம்ம கேட்கலாம். மேடம், இதை பற்றி தகவல் விரிவாக சொல்லலாமே.
நாங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ரெஷரும் சுகரும் செக் பண்ணுறோம், அதாவது உயர் இரத்த அழுத்தம் யாருக்கு இருக்குது, சர்க்கரை அதிகம் யாருக்கு இருக்குது, அப்புறம் ரெண்டுமே யாருக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிறது. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க உயர் ரத்த அழுத்தம் மட்டும் பார்த்துட்டா போதும். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க உயர் ரத்த அழுத்தமும் சர்க்கரையோட அளவையும் பார்த்துக்கணும். இதை இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இதில் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள நாங்கள் மருத்துவமனைக்கு வர சொல்லி அவங்களுக்கு டாக்டர் மூலியமாக மாத்திரைகள் வழங்குவோம். அடுத்த 2 மாதங்களுக்கு வந்து 45 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இல்லம் தேடி கொண்டு போய் கொடுக்குறோம். இதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் முதல் இது. 2வது இது என்னென்னா, பெயின் அண்ட் பாலியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீண்ட நாட்களாக சிகிச்சையில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்க, மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவங்கள நாங்களே அவங்க வீட்டுக்கு தேடி போய் ஃபிசியோதெரப்பி, அப்புறம் புண்ணு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி என்னென்ன சிகிச்சை வழங்கணுமோ அதை பண்ணுவோம். இதெல்லாமே எங்கள் டீமில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் பயிற்சி அளித்து இந்த பயிற்சியை இது மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறதே சொல்லி கொடுப்பாங்க.
மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறப்போ பொதுமக்களை எந்த அளவுக்கு எப்படி வந்து தொடர்பு கொள்ளணும், அதை நீங்கள் எப்படி அதை தகவல் தெரிஞ்சு போகிறீங்க, எப்படி போகிறாங்க,
எப்படி தகவல் கிடைக்கும்னா, எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் வாலண்டரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு ஹெச்எஸ்சிக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஏரியாவில் யார் வந்து அவனால் புண்ணோ இல்லை வந்து கேன்சர் பேஷண்ட்டோ அவங்களுக்கு நம்ம தேவைப்படுது அப்படிங்கிறத நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்கள அவங்க வீட்டில் கொண்டு போய் ஃபஸ்ட் டைம் வந்து காட்டிடுவாங்க, இந்த மாதிரி கேஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு. அவங்கள நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஃப்ராக்சர் இப்போ வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்களுக்கு கால் வந்து இது மூவ் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை மூலமாக அவங்களுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி நாங்கள் போய் செஞ்சு கொடுப்போம். 2வது ஸ்ட்ரோக்கு, உயர் ரத்த அழுத்தத்தினால ஸ்ட்ரோக் வர்றது, அதிக சர்க்கரையினால் வந்து ஸ்ட்ரோக் ஆகிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு நம்ம தீவிர பயிற்சி அளிக்கிறது மூலமாக, ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது மூலமாக அவங்க திரும்பவும் வந்து இயல்பு நிலைக்கும் வர்றதுக்கு.
கேன்சர் பேஷண்ட்க்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சாதாரண விஷயங்கள் தான், இதற்கு உயர் சிகிச்சையெல்லாம் இருக்குது, எந்த இடத்துக்கு போகணும், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விளக்குறதா மக்களை தேடி மருத்துவத்தோட மெயின் நோக்கம்.
மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற வகையில் வந்து பொதுமக்கள் வந்து அதாவது வீட்டில் இருந்து போக முடியாத சூழ்நிலைக்கு அதை அந்த ஏரியாவில் உள்ளவங்க மூலியம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வந்து முக்கியமாக வந்து செய்கிறதோடு இல்லாமல் அவங்க சிறப்பான வகையில் அவங்களுடைய பணியை வந்து செய்து வராங்க, அவர்களை நம்ம வந்து சிறப்பான வகையில் வாழ்த்துவோம்.
நன்றி.
அடுத்ததாக வந்து தொற்று நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வியாதிகள் ஒரு வகையில் இருக்குது, அதை வந்து சரியான வகையில் சிகிச்சை செய்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பல தகவலையும் வந்து இந்த வகையில் ஒரு தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் மூலியமாக வந்து சரியான வகையில் தகவல்லாம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு நிறையா ஏற்படுத்துகிறாங்க. இதை பற்றி விரிவாக தகவல் சொல்லியிருக்கேன் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
வணக்கம் சார், நான் வந்து மருத்துவமல்ல மேற்பார்வையாளர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நாகுடி சார். என் பேர் ராஜேந்திரன். நான் வந்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தில் வேலை பார்க்குறேன். இதில் வந்து என்னென்னா, உணர்ச்சியற்ற தேமல் தொழுநோயாக இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து எப்படி கவனிக்கணும்னா, இந்த மாதிரி பேட்ச் 6 மாதம் 5 பேட்சுக்கு மேலே இருந்தால் பிபி சைல்டு, இந்த மாதிரி பிபி அடல்ட்டு 2 இருக்குது சார். 6 மாதம் கொடுக்கணும், 9 மாதத்துக்குள்ளே 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவர் வந்து எம்பினா 18 மாதத்துக்குள்ளே 11 டோஸ் எடுத்துக்கிறணும். கை கால்லாம் ஊனமாகாமல் ஃபஸ்ட்லேயே தடுத்துடலாம். அப்படி விட்டுட்டோம்னா கை கால்லாம் ஊனமாயிரும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம வந்து எம்சிஆர் செப்பல் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து இது எம்சிஆர் செப்பல், மைக்ரோ செல்லுலர் ரப்பருங்கிற செப்பல் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் அவங்களே செல்ஃப் கேராக கிட்டு பயன்படுத்தி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு, ஏன்னா கை கால்லாம் அவங்களுக்கு ஊனமாயிரும், அப்போ வந்து தடுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ எம்டிடிங்கிற ட்ரக்கு மூலமாக இந்த வகையில் வந்து தொழுநோய்க்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார்.
தொழுநோயை பற்றி விவரம் சொன்னாங்க. இதோ இல்லாமல் நோய் தொற்று அப்படிங்கிற வகையில் என்னென்ன விதமான இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க, கேட்கலாம்.
இப்போ தொற்று நோய்னா, இப்போ வந்து இதில் வந்து கொரோனா தான் மிகப்பெரிய தொற்று நோய், அதுக்கப்புறம் அம்மை நோய்கள், அப்புறம் டிபி, இந்த மாதிரி நோய்கள் தொற்று நோய்கள் இருக்கிற வந்துட்டு முதல்ல வந்து அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கணும், மனசங்கடம் இல்லாத அளவுக்கு தனிமைப்படுத்தி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் தான். நம்மளும் வந்து பாதுகாப்பாக அவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கணும். அவங்க உடைகள்லாம் வந்து நம்ம தனியாக வெந்நீரில் போட்டு துவைச்சு கிளீன் இருக்கணும். அப்புறம் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது அவங்களுக்கு பரமாவே இருக்கும்.
நோய் தொற்று இருக்க காலத்தில் நாமளும் எப்படி இருக்கணும், வந்தாங்களாம் அவங்களையும் நம்ம வந்து எந்த வகையில் ஆதரவு கொடுத்து வந்து சிகிச்சையிலும் கொடுக்கணும் அப்படிங்கிற பல விரிவான வகையில் கூறிய அமைக்க புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். அதே போல் மருத்துவத்துறையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு சிகிச்சைகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த காச நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இங்கே வந்து ஸ்டாலில் அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் துண்டு பிரச்சாரம்லேருந்து எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக புத்தகங்கள்லாம் வழங்கி அதை பற்றிய விரிவான தகவலும் கொடுக்குறதுனால மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் மருத்துவர் வந்து விரிவாக கூறாருக்காங்க நம்ம கேட்கலாமா. சார் வணக்கம். சார்
வணக்கம். நான் வந்து மாவட்ட காச நோய் மையம் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். பேர் வந்து ராஜ் ஜீவபாரதி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். இப்ப
இப்போ வந்து
சார் இப்போ அந்த காச நோய் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் துண்டு பிரச்சாரம் இதெல்லாம் வந்து ஸ்டாலில் வச்சுருக்கீங்க. மக்களுக்கு என்ன மாதிரி எடுத்து சொல்கிறீங்க, இந்த நோய் பற்றி தீர்வுக்கான வகையில் என்னென்ன தகவலை மக்களுக்கு கொடுக்குறீங்க?
இது வந்து காச நோய்ங்கிறது ஒரு வந்து ஒரு வகை தொற்று நோய் சார். ஒரு காச நோயாளி வந்து இருமும் போதும் தும்மும் போதும் அந்த கிருமி வந்து காற்றில் பரவி அதை சாதாரண மனிதர்கள் சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. காச நோய் உடம்புக்குள்ளே போனோன்னே காச நோயை மாறும்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறையும் போது அது காச நோயாக நம்மளுக்கு மாறும். இதை வந்து பெருமளவு வந்து சளி பரிசோதனை மூலமாக தான் கண்டுபிடிக்கிறோம். மாவட்டத்தில் வந்து 54 இடங்களில் இந்த சளி பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 54 இடங்களில் சளி பரிசோதனை பண்ணி ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அனைத்து ஆரம்ப சுகாதாரம் மருத்துவக்கல்வி மருத்துவமனை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் முற்றிலும் இலவசமாக பரிசோதனையும் சரி சிகிச்சையும் சரி முற்றிலும் இலவசமாக கொடுக்குறோம். இது வந்து 6 மாதம் மாத்திரை சாப்பிட வேண்டியது முதல் நிலை சிகிச்சைன்னு சொல்கிறோம். அதை வந்து 2 மாதம் தீவிர சிகிச்சைனும் 4 மாதம் தொடர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். இந்த 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டோம்னாக்கா முற்றிலுமாக இதை குணப்படுத்த கூட நோய் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு மீதி கோமார்பிட்டி உள்ளவங்களுக்கு திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் குறைச்சிட்டோம். முன்னாடி வந்து அந்த இறப்பு வீதம் வந்து இதை பொறுத்தவரைலாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த இறப்பு விதத்தை வந்து முழுக்க குறைச்சிருக்கோம். இந்த 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டாக்க கண்டிப்பாக இது வந்து குணப்படுத்தக்கூடிய நோய் தான்
சார். இப்போ இந்த காச நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன சார், அதை பற்றி சொல்லலாமே?
காச நோயான அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு மேல் சளியுடன் கூடிய இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல், ரத்தத்தில் கூடிய சளி, இதெல்லாம் வந்து காச நோயோட அறிகுறிகள் சார்.
இதை வந்து இப்போ தடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா என்ன அதை தகவல் அதை பற்றி?
பொதுவாக வந்து காச நோய் வந்து இருமும் போதும் தும்மும் போதும் தான் பரவும்னு சொன்னேன். அதனால் இருமும் போதும் தும்மும் போதும் வாயை மூடிக்கிட்டோ அல்லது துணியை வாயில் வச்சுக்கிட்டோ இருமுனா தும்முனா அந்த நோய் பரவாமல் இருக்கும். அதே மாதிரி சளியை வந்து கண்ட இடத்துல துப்பக்கூடாது. குழந்தைகள் பிறந்தோன்னே 7 நாட்களுக்குள்ள சொல்கிறாங்க, முக்கியமாக 24 மணி நேரத்திலேயே வந்து இந்த பிசிஜி தடுப்பூசி போட்டுறணும். சளி உள்ள கிருமி உள்ள காச நோயாளிகள் மாத்திரை விடாமல் சாப்பிட்டாவே 2 மாதத்தில் அது பரவுற விகிதம் குறைஞ்சிரும். இது மூலமாக தடுக்கலாம் சார்.
இப்போ இந்த காச நோய் எந்த அளவுக்கு வருது அதை சரியான வகையில் நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அதோட நோயை தடுக்கக்கூடிய முறையில் நம்மளும் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற பல தகவலையும் விரிவாக எடுத்துக்கூடியமைக்கு நன்றி சார்.
நன்றி சார்.
இங்கே வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய சித்தா மருத்துவம் அப்படிங்கிற வகையில் வந்து எல்லாமே மருத்துவத்துறை சம்மந்தமான மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. என்னென்ன சித்தா மருத்துவத்தில் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு துண்டு பிரச்சாரம் கொடுக்குறதுலேருந்து படங்கள் மூலமாக மக்கள்கிட்ட வந்து எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதே ஒரு சில தகவலை வந்து இப்போ நம்ம கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம்,
இப்போ வந்து பன்றி காய்ச்சலுக்கு சித்த மருந்தில் வந்து கபசுர குடிநீர் கொடுக்குறோம். கபசுர குடிநீரில் 15 வகையான மூலிகைகள் வந்து சேர்த்து அதை செய்கிறோம். அது இல்லாமல் இப்போ வந்து சீவப்பொருள்களும் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் சித்த மருத்துவத்தில். இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து மயிலிறகு, சங்கு, பலகரை இது மூணு இருக்குது. இது மயிலிறகு வந்து சுட்டு சாம்பலாக்கி விக்கலை போக்குறதுக்காக பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். சங்கு வந்து பஷ்பமாக்கி வயிற்று புண்ணை போக்குறதுக்கு அந்த மாதிரி அலசருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த பலகரைங்கிறது வந்து அதுவும் பஷ்பமாக்கி புண்ணுகளுக்கும் ஆறாத புண்களுக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது சீமையகத்தி, இது வந்து படர்தாமரைக்காக பயன்படுத்தலாம். இது வந்து நிலவேம்பு, நிலவேம்பு குடிநீர் இருக்கு இல்லையா சுரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த செடி வந்து இது தான். அப்புறம் கற்பூரவள்ளி, இது வந்து சளி இருமலுக்காக பயன்படுத்தலாம். இந்த ஆடாதோடைய இது சளி இருமலுக்கு பயன்படுத்துறது தான். இது ஆவாறு, அது வந்து நீரிழிவு கல்சருக்கெல்லாம் பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து சர்க்கரை நோய்க்கு நம்ம மக்கள் பயன்படுத்துகிற மூலிகைகள் என்னென்ன அப்படின்னாக்கா கடக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், ஆவாரம்பு, நாவல், கறிவேப்பிலை, கீழாநெல்லி, சீந்தில், மஞ்சள், வெந்தயம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். நுரையீரல் நோய்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாக்க ஆஸ்துமா, இலைப்பு இந்த மாதிரி நோய்களுக்கு சுக்கு மிளகு, திப்பிலி, நெல்லி, அமுக்கரா, தேற்றான் இதெல்லாம் வந்து சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சித்த மருத்துவத்தில் வந்து விசக்கடிகளுக்கும் வந்து மருத்துவம் இருக்குது. தேல்கடி, பூரான்கடி, தேனி, குளவி இந்த மாதிரி விசக்களுக்கும் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சிறப்பு சிகிச்சை வந்து வரம்பத்தை போக்குறதுக்கு வைத்திய முறைகள் இருக்குது. சில முறைகள் அதில் வந்து தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, ஆஸ்துமா, வலிப்பு, கைகால் நடுக்கம், ஞாபக சக்தி குறைவு இதுக்கெல்லாம் சில வருமா பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை செய்து கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா புண் சிகிச்சைக்கு நல்ல சிறந்த மருந்துகள் இருக்குது. ரொம்ப நாட்பட்ட புண்ணுங்கள் அது இல்லாமல் அதுமே புண்ணு வந்து பொறையோடைய புண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஊமத்தை சேர்ந்த மருந்து, தொழுநோய் புண்ணு இதுக்கெல்லாம் வந்து ஊமத்தை சேர்ந்த மருந்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ குழந்தைகளுக்குன்னு குழந்தைகளுள்ள வயதானவர்கள் வரை முருங்கைங்கிறது வந்து முருங்கை கீரை வந்து அனைவருமே பயன்படுத்தலாம். அதில் வயசானவங்க வந்து கால் ஊன்றி கோல் ஊன்றாமல் நடக்கலாம் அப்படி, அதுக்கு வந்து முருங்கையை வந்து கட்டாயமாக பயன்படுத்தணும். குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை பொடியாக செஞ்சு அதை வெந்நீரில் சேர்த்தோ இல்லை தேனோட சேர்த்தோ வந்து உள்ள சாப்பிட பயன்படுத்தலாம். நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சி காய வச்சு வெட்டி காய வச்சு அதை பொடியாக்கி அதை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதுக்காக பயன்படுத்தி நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் வந்து ஆறு வகையான சுவை இருக்குது. இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு. இந்த மாதிரி இப்போ நம்ம இனிப்பு சுவை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். அதே நேரம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நீரிழிவு, உடன் பருமன் இந்த மாதிரி உருவாகும். புளிப்பு சுவையை வந்து ரத்த குழாயில் உள்ள அழுக்கை வந்து நீக்கும். அதே நேரம் அதிகமாக எடுத்துக்கும் போது ரத்த சோகை உண்டாகும். உப்பு வந்து பசியை தூண்டுற சக்தியை கொண்டது. அதே நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரத்த அழுத்த நோய் வந்து வரும். காரம் வந்து ரத்தத்தில் தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கு உதவுது. அதையே வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அல்சர், இந்த நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியெல்லாம் உருவாகும். துவர்ப்பு சுவை வந்து உடலில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதில் வந்து ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. அதே வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் ஏற்படும். கசப்பு சுவை வந்து ரத்தத்தில் உள்ள கிருமிகள் மற்றும் விஷத்தன்மையை வந்து அழிக்கிற சக்தி கொண்டது. இதையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆண்மை குறைவு வந்து ஏற்படும்.
இப்போ அரிசுவை உணவுகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, இது ஆறும் நம்ம எந்த அளவுக்கு வந்து உணவை வந்து சரியான விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தையும் அதே நேரத்தில் கூடுதலாக எடுக்கக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விரிவான வகையில் எடுத்துக்கொண்டீங்க.
இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தினோன்னா நம்ம வந்து நோய் இல்லாமல் நீண்ட ஆயுளோட வாழலாம். என்னுடைய பெயர் வந்து டாக்டர் புகழ்மொழி, உதவி சித்த மருத்துவர் நாகுடியில்.
இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் அப்படின்னு வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதில் வந்து என்னெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு தகவல்களையும் வந்து இப்போ கூறா இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
வணக்கம் சார். ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் கீதா. ஆயுர்வேதம் அப்படின்றது ஒரு பழமையான மருத்துவம். ஆயுர்வேத முறைப்படி பார்த்திங்கன்னா நோய்களை வந்து இயற்கையான முறையிலே நம்ம வந்து மருந்துகள் மூலமாகவும் சிகிச்சைகள் மூலமாக நல்லா பலனெடுத்துக்கலாம். ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதில் வந்துட்டு இலக்கிலி, கடிவஸ்தி, பிளிச்சல் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம நரம்பு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட். டிஸ்கில் தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜவ்வு விலகலாக இருக்கட்டும், இடுப்பு வழியாக இருக்கட்டும், முதுகு நரம்பு அழுத்தம், எலும்பு தேய்மானம், செயலிழந்த நரம்பு மற்றும் எலும்புகளை இயக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அதே மாதிரி நவரக்கிளி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்து உடல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, மூட்டு தேஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு வந்து நவரக்கிளி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நசியம்ன்ற ட்ரீட்மெண்ட் வந்து தலை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நசியம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தேங்க்யூ.
சித்த மருத்துவம் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத சிகிச்சை முறையிலேயே வந்து என்னெல்லாம் செய்யலாம், அது எந்த அளவுக்கு நம்ம வந்து பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் வந்து இன்றைக்கி உள்ள மக்களுக்கு வந்து அதிகமாக ஆயுர்வேத சிகிச்சை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நோய் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மேடம், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியமான உணவுகள் வந்து சாப்பிட்றப்போ குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், உடல் செரிமானத்துக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயத்துலையும் உணவு செரிமானம் ஆகிறதுலேருந்து எல்லாமே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் வந்து இப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சியில் உணவு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த துறையில் வந்து அவங்க உணவு சம்மந்தமாக மக்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, அதிலேயே வந்து அழகழகான வகைகளில் பொம்மைகள் மூலியமாகவும் துண்டு பிரச்சாரம் மூலியமாகவும் போஸ்டர் மூலியமாக மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு நிறைய எடுத்து சொல்கிறதுக்காக வந்து அமைச்சிருக்காங்க. இதை பற்றி வந்து விரிவாக்கூற வந்து எடுத்து சொல்ல இருக்காங்க. நம்ம வந்து கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ இங்கே வந்து குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் வழியாக உணவு சம்மந்தமாக சொல்லியிருக்கீங்க, ஸ்டால் போட்டிருக்கீங்க. இதை பற்றி மக்கள்கிட்ட என்ன மாதிரி நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லலாமே.
வணக்கம் சார், என் பேர் நிவேதா. நான் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்துக்கு கீழே இருக்க குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையோட டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து என்ன போட்டிருக்கோன்னா உணவு கோபுரத்தோட முக்கியத்துவத்தை போட்டிருக்கோம். உணவு கோபுரம்,
உணவு கோபுரம் அப்படின்னா என்ன, அதை பற்றி மேலேருந்து கீழே சாப்பிடுமா, அது என்னமே அதை பற்றி மக்களுக்கு என்ன மாதிரி எடுத்து சொல்கிறீங்க?
உணவு கோபுரம் வந்து எப்படி இருக்குன்னா முக்கோண வடிவில் இருக்கும். முக்கோணத்தில் எப்படி கீழே வந்து பெரிய பாகமாகவும் மேலே போக போக குறுகிய பாகமாகவும் இருக்குமோ அதே மாதிரி பெரிய பாகத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது சீரியல்ஸ், கிரெயின்ஸ், பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க, தானிய வகைகள், பருப்பு வகைகள், அதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அப்படியே கூர்மையான பகுதிக்கு போனோன்னா அது வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து எண்ணெய் பொருட்கள், வித்துக்கள் இதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடணும். இடையில இருக்கிற ஒரு அகலமான பகுதியில் பழங்கள், காய்கறிகளை சாப்பிடணும். இதுதான் உணவு கோபுரத்து மூலமாக நம்ம சொல்கிறது. அது இல்லாமல் பொம்மை வழியா நாங்க சொல்றது என்னன்னா, மூன்று வகையான உணவுகள் இருக்கும். சக்தி தரும் உணவுகள், வளர்ச்சி தரும் உணவுகள், பாதுகாப்பு தரும் உணவுகள். சக்தி தரும் உணவுகள் அப்படின்றது தானிய வகைகள், வளர்ச்சி தரும் உணவுகள் அப்படின்றது பருப்பு வகைகள், அதே பாதுகாப்பு தரும் உணவுகள் அப்படின்றது காய்கறிகள் பழங்கள். இந்த பாதுகாப்பு தரும் உணவுகளோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக தான் நாங்க விளக்கு வடிவத்துல பழங்களை வந்து அடுக்கி வச்சிருக்கோம். இந்த காலத்துல அதிகமான நோய் வருது, கோவிட் வருது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. ஸோ பழங்களை ரெகுலரா நம்ம எடுத்துக்கிறத நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இம்பார்ட்டண்டா அவேர் பண்றதுக்காக நாங்க வந்து விளக்கு வந்து பழங்கள்ல வந்து நாங்க வச்சோம். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துல தாய்மார்கள் வந்து அதிகமா சாப்பிடுறதுல சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் இல்ல, அதனால முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியாளுங்களை வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா வந்து எல்லாருமே வந்து உணவோட முக்கியத்துவத்தை தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியும் அதிக எல்லா வகையான உணவுகளையும் சரி விகிதமா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியும் தான் இந்த விழிப்புணர்வு இந்த ஸ்டால் மூலமா நாங்க வந்து சொல்ல வந்திருக்கோம். இது இல்லாம முக்கியமா வந்து இரத்த சோகை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறோம். இரத்த சோகை வந்து எதனால ஏற்படுது, என்னென்ன மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நாங்க வந்து இந்த ஸ்டால் மூலமா நாங்க சொல்லியிருக்கோம்.
உணவு முறைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்தா நமக்கு வந்து குழந்தைகளுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் ஊட்டச்சத்து வகையிலையும் ஆரோக்கியமான வகையில இருக்கக்கூடிய உணவுகளை வந்து விரிவான வகையில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ரொம்ப நன்றி சார்.
நேர்களே, இதுவரை மரம் அடக்கி ஆரம்ப சுகாதார நிலைய திறப்பு விழாவை முன்னிட்டு தாய்சேய் நல பாதுகாப்பும் ஊட்டச்சத்து முறைகளும் பற்றிய நிகழ்ச்சி தொகுப்பினை தற்பொழுது கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.